الرحمن وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقال الله تعالى في كلامه الكريم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات أولئك لهم عذاب عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قتال المسلم كسوف وقتاله كفر، أو كما قال صلى الله عليه وسلم. தகையான உரமாக்கள் மக்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ஆங்காங்கே இங்கு நடக்கக்கூடிய இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, இன்றைய தினம் சமுதாயத்தினுடைய அக்கறை கொண்ட சில வாலிபர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விடயத்தை, ஒற்றுமையை பற்றி சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவும் நீக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும், ஒற்றுமையான ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு உரை நிகழ்ந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு மிக மிக பொருத்தமான தலைப்பு. சமுதாயத்தினுடைய பலமை, இந்த சமுதாயத்தினுடைய சக்தியை ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. என்றைக்கு இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லாமல் போய்விடுகிறதோ, இந்த சமுதாயம் பலம் குன்றியதாக, வலுவிழந்ததாக, மரியாதை இல்லாமல் போனதாக மாறிவிடும் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தினுடைய கூற்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார்: நீங்கள் இவ்வாறு ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்னார், வசதும் நீங்கள் கோடைகளாக மாறிவிடுவீர்கள், உங்களுடைய மனம் இல்லாமல் போய்விடும், மக்களிடத்திலே உங்களுடைய மரியாதை இல்லாமல் போய்விடும். ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கொண்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவிலே இல்லை, மிக குறுகிய அளவில்தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து இல்லை. அவர்களுடைய காலத்தில் இந்த பள்ளியினுடைய நிலையை பார்த்தால், அந்த பள்ளியின் விளக்கு கூட எரிக்கப்படவில்லை. திருநாளைக்கர் அவர்களுடைய கடைசி காலத்தில் தான், இது 9வது ஆண்டில் தான், அந்த மஸ்ஜித் நபவியிலே விளக்கு கூட எரிக்கப்பட்டது. பள்ளி சிறிய பள்ளி, ஓரை கொடுக்கையிலான பள்ளி, சகாபாக்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவிலே இல்லை. இருந்தாலும் உலகம் முழுவதும் முஸ்லிம்களை பற்றிய அந்தஸ்து மரியாதையும், முஸ்லிம்களை பற்றிய ஒரு அச்ச உணர்வும் இல்லை. சகாபாக்களுடைய காலத்தை எடுத்து போட்டார். சகாபாக்களுடைய காலத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த முதலாவது வேலை என்னென்றால், உள்ளுக்குள்ள இருந்த எல்லா குழப்பத்தையும் கலைந்து விட்டார்கள். சமுதாயத்திற்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பெற்றதற்கு பிறகு சில பிரிவினை வாழ்கள் தோன்றினார்கள், பல விதமான குழப்பத்தை உண்டாக்கலாம். அதுல முசைலமுத்தின் சக்கா மிக மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு தலைவனாக இருந்தவர், தன்னை ஒரு நபி என்று வாதிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு சென்றதற்கு பிறகு நானும் ஒரு நபி என்று வாதிட்டார். அவனை பின்பற்றி ஒரு பெரிய ஒரு கூட்டம் போய்விட்டது. சமுதாயத்தின் மக்களுக்கு பிளவு ஏற்படுற மாதிரி இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார்கள், இந்த குழப்பத்தை வேரோடு அறிந்து விட்டார்கள். முசைலமத்தில் சென்றால் அவனை அழிக்கப்பட்டது. அந்த குழப்பத்திற்கு அபூபக்கர் சித்தீக் அவர்கள் முடிவு கட்டினார்கள். இன்னொரு மூட்டம் கிளம்பியது, நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம், தொழுகையை தொழுது கொள்வோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம், அல்லது ஜகாத்தை கொடுப்போம், அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்களுக்கு கைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிரிவினைகளை ஈடுபடுவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. இப்ப ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களையும் அடங்கினார்கள். சமுதாயத்தில் பிளவு உண்டாகிறார்கள், பிரிவினை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டு இரண்டு வருடத்தான் ஆட்சி மிகப்பெரிய வருடங்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல, இரண்டே வருடங்கள் தான் அவர்களுடைய ஆட்சி. இந்த இரண்டு வருடத்தில் எப்படிப்பட்ட மைதானத்தை உருவாக்கி விட்டார்கள் என்றால், குழப்பம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட்டு அடுத்த ஹலீஃபாவுக்கு நல்ல ஒரு மைதானத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள். அடுத்து அதற்கு உமரவியல்லாசன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். உமரவியல்லாசன் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாமிய தாவா இந்த மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் பல நாடுகளுக்கு பரவுகிறது, பல தூர தேசங்களுக்கு சகாபாக்கள் செய்கிறார்கள். அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் இந்த தீனுடைய பிரச்சாரத்தினுடைய விளைவாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வேக வேகமாக வர ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்களை பார்த்து மரியாதையோடு பார்க்கக்கூடிய காலம் அது. ஆனால் அவர்களுடைய தோற்றம் எளிமையானதுதான். ஏதோ உமர்வியல்லாஹு அவர்கள் பைத்துல் முகத்துக்கு போறான், ஷாம் தேசத்துக்கு போகிறார்கள். ஷாம் தேசம் என்பது அந்த காலத்திலே ஒரு பெரிய ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கு அது இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே வரப்போகிறது. ஷாம் தேசத்துக்கு போறாங்க, எப்படி போறாங்க? இருந்தது ஒரு ஒட்டகம், அவர்களுக்கும் அவர்களுடைய அடிமைக்கும் இருந்தது ஒரு ஒட்டகம், ஒட்டு போடப்பட்ட துணிதான். அந்த ஒரு ஒட்டகத்திலே இருவரும் மாறி மாறி ஏறி செல்கிறார்கள். உமர்வியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார்கள், என்னிடத்தில் அரசனும் ஆட்சியும் சமம்தான், அல்லாஹுக்கு முன்னால் அரசனும் ஆட்சியும் ஒன்றுதான் என்பதை அவர்கள் எடுத்துக் காட்டுகிறார்கள். தங்களுடைய செயல்முறையின் மூலமாக ஒட்டகத்திலே இவர்கள் செல்கிறார்கள், அடிமை நடந்து வருகிறார், அதற்கு பிறகு அடிமை மேலே ஏறி வருகிறார், இவர்கள் நடந்து செல்கிறார்கள், வயிற்று முக்கத்துக்குள்ள நுழைகிறார்கள். அந்த நுழையக்கூடிய நேரத்திலே எல்லோரும் ஹலீஃபாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹலீஃபா வர்றாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் நுழைகிறார்கள், எப்படி நுழைகிறார்கள் தெரியுமா? அடிமை ஒட்டகத்தில் உட்கார்ந்திருக்கிறார், ஹலீஃபா தரையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளித்தோற்றத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே அதற்கு உணர்வுகள்லாம் சொன்னவர்கள் என்று சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. உமரவியல்லாஹு அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வெளிநாட்டு தூதர்கள் வருவாங்க, வந்து கேட்பாங்க, உங்களுடைய ஜனாதிபதியினுடைய மாளிகை எங்கே இருக்கிறது என்று கேட்பாங்க. இப்ப ஜனாதிபதியை சந்திக்க வந்திருக்கிறோம், அவருடைய மாளிகை எங்கே இருக்கிறது என்று கேட்பாங்க. என்ன பதில் சொல்லப்படும் தெரியுமா? அவருக்கு எங்க மாளிகை இருக்கிறது? ஏதேனும் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருப்பார், அல்லது மத்தியில் நபரில் போய் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜனாதிபதியின் நிலவின் படித்தான், வெளித்தோற்றத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு மரியாதை, கண்ணியம் இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் ஒரு கண்ணியத்தோடு பார்க்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளத்திலே ஒற்றுமை இருந்தது. அல்லாஹுக்கு முன்னால் நாம் அனைவரும் அடிமை, அவர்களிடத்தில் பிரதேசவாதம் இல்லை, இனவாதம் இல்லை, போக்கிய வாதம் இல்லை, நாம் அனைவரும் முஸ்லிம்கள் என்ற ஒரே வாதம் தான் இருந்தது. அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தது நம் அனைவரும் முஸ்லீம்கள், அல்லாஹுக்கு முன்னால் அடிமைந்தவர்கள், நம் அனைவரும் சமமானவர்கள், நமக்கு மத்திய பிளவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டோம் என்ற ஒரு உறுதியின் வைராக்கியத்தில் இருந்ததுதான் உலகம் முழுவதும் அவர்களை கண்ணியப்படுத்தியது, மரியாதையோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமது நிலைமைகள் என்ன? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? உலகத்திலேயே இரண்டாவது ஒரு எண்ணிக்கை அளவிலே இரண்டாவது சமுதாயமாக பார்க்கப்படுகிறது. எண்ணிக்கை அளவிலே பல கோடிக்கணக்கான பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பள்ளிகள் எப்படி இருக்கிறது? பல நாடுகள் இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஆதிக்கமும் அதிகாரமும் பொருளாதார பலமும் இதை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் சிதைந்து போயிருப்பதை பார்க்கிறோம், சிதைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயம் இருக்கிறதே உலகமே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு அரசாங்கம், ஒரு குட்டி அரசாங்கம், ஒரு சிறிய ஊருக்கு தான் சமமாக இருக்கக்கூடியது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடுகள் அனைத்துமே இஸ்லாமிய நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். இவர்களுடைய நூற்றுல ஒன்று என்ற ஒரு ஆயிரத்துல ஒன்று கூட அந்த ஒரு சிறிய நாடு இருக்காது. ஆனால் இன்றைக்கு அத்துணை நாடுகளையும் மிரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? அத்தனை நாடுகள் இருந்தும் அவ்வளவு பொருளாதார பின்னணி இருந்தும் கூட ஒற்றுமை இல்லாததினால், ஒற்றுமை இல்லாததினால் இன்றைக்கு நாம் பலம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் பலம் குன்றி இருக்கிறது. முதலாவது எங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வர வேண்டும். ஹரிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மோமியங்களும் எப்படிப்பட்டவர்கள், இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளை போடும், ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய, கைக்கும் காலுக்கும் தொடர்பு இருக்குது, கண்ணுக்கும் வாய்க்கும் தொடர்பு இருக்குது, தலைக்கும் வயிற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லாமல் எந்த உறுப்பும் இருக்க முடியாது. தலையில வலி ஏற்பட்டால், தலையில வலி ஏற்பட்டால் உடல் முழுவதும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது. கண்ணு வேதனை ஏற்பட்டால் உடல் முழுவதும் வலிக்கிறது, தலை வேதனை ஏற்பட்டால் கண்ணு தூங்குறது இல்லை, வாய் சாப்பிடுறது இல்லை, கால் வேலை செய்வது நடக்கிறது இல்லை. இது போன்றுதான் மோமின்கள் இருக்கிறேன், முஸ்லிம்கள் இப்படித்தான் இருக்கிறேன். உலகத்தில் எந்த இடத்தில் அவர்களுக்கு சத்தம் ஏற்பட்டாலும் இந்த இஸ்லாமிய உண்மை நினைக்க வேண்டும், இது எனக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சத்தம் தான். முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். மோமின்கள் அத்துணை பேருமே ஒரு மனிதனுடைய ஒரே உடலை போன்று, ஒரே உடலுடைய உறுப்புக்களை போன்று என்று சொன்னார்கள். இந்த உணர்வு இல்லை, இந்த உணர்வு இல்லாததுனால்தான் இன்றைக்கு இஸ்லாமியத்தினுடைய பலம் குன்றி இருக்கிறது. இல்லை என்றால் சத்தியவாதிகள் நாம், நாம் சத்தியவாதிகள், அல்லாஹ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் இந்த முஸ்லீம்களுக்காகத்தான் இந்த உலகத்தை இட்டு வைத்திருக்கிறான். சொன்னாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு ஒருவரும் இல்லாமல் போயிருக்காது என்று சொன்னால் இந்த உலகம் இருக்காது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கலீபாக்களாக, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுங்கள். ஆனால் உலகத்திலே நிலைமை எப்படி இருக்கிறது? முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனை விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொல்லி சொன்னாங்க, உமம் சமா சதாஹை அகலத்து அல அப்பாசத்தினார், உங்களுக்கு மீது பின்னாடி உள்ள காலத்துல ஏனைய சமுதாயங்கள் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று அழிப்பதற்காக வேண்டி ஒன்று கூடி விடுவார்கள், எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்வார்கள், உங்களை அழைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். எப்படி ஒரு சகத்த சாப்பிடக்கூடியவர்கள், ஒரு தட்டில சாப்பிடுறவங்க வாங்க நீங்களே இருங்க நீங்களே இருங்க என்று சாப்பிடுவதற்கு ஒருத்தரை ஒருத்தர் அழைக்கிறார்களோ, அதுபோன்று முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு ஏனைய சமுதாயத்தில் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் துணை கலைத்துக் கொள்வார்கள். அப்புறம் அலைக்கம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, யார சூழல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் பலவீனமானவர்களாக இருப்போமா, அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கிறோமா, அதனால்தான் மற்றவர்கள் எங்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறார்களா? கேட்கப்பட்டவர்கள் சொன்னாங்க, பல் அன்பும் தண்ணீர், அந்த நேரத்துக்கு பெரிய கூட்டமா இருப்பீங்க, மோமின்கள் எண்ணிக்கையில் அதிகமா இருப்பாங்க, இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்துல ஈமானிய உணர்வு இருக்காது, ஈமானிய உணர்வு இருக்காது. உலகத்தினுடைய மோகம் நிறைந்து இருக்கும், உலகத்தினுடைய மோகத்தின் காரணமாக ஈமானிய உணர்வு குறைந்து முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டிருப்பார்கள். அதை நல்ல சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி அந்த எதிரிகள் முன்வருவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினாங்க. இன்றைக்கு நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நகரியார்கள், இந்த நிலை நீங்கள் உலகம் முழுவதும் ஒரே உண்மை ஒரே இஸ்லாமிய உண்மை இது உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்திலே சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாமா காசி நாமக்கல் அகத்துள்ளாரியாரே ஒரு மிகப்பெரிய பேரறிஞர், இந்தியாவினுடைய அறிஞர், தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் தாரவகுலும் தேவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கழகத்து பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் அவங்க ஒரு சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவர்கள் யூதர்களுடைய கூட்டி எப்படிப்பட்டது என்பதற்கு நிரந்தரத்துக்காகவே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்று சொன்னால், ஒரு கடல்ல இருந்து நீர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால், ஒரு கடலிலே இரண்டு மீன்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் கூட அங்கே சந்தேகம் இருக்கிறது, யூதர்களுடைய கூட்டி அங்கே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கூட்டிக்காரர்கள் அவர்கள் ஒரு கடல்ல இருந்து நீர் சண்டை பிடித்துட்டு இருந்தால் கூட பின்னணியில் யூதர்களுடைய கூட்டி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்ச்சியை அவர்கள் உடையவர்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து முஸ்லீம்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு முகம் கொடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். முதலாவது குழப்பம் ஏற்பட்டது, சமுதாயத்தில் முதலாவது குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சூழ்ச்சியின் விளைவாகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்களுக்கு தெரியாம இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறது என்று தெரியாம இல்லை, தெரிஞ்சுதான் மதீனாவுக்கு வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யஅரிஃபூன ஹுக்மா யஅரிஃபூன அபனாஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருந்தாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை விளங்குற மாதிரி விளங்கி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி பத்தி தெரியும். இருந்தாலும் பொறாமை, நம்முடைய இனத்தில் இந்த இறுதி நிலை வரவில்லையே, நம்முடைய குலத்தில் வரவில்லையே, இந்த அரபு குலத்துல வந்துட்டாங்க என்ற அந்த பொறாமையினால்தான் இவர்கள் எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது சூழ்ச்சியினுடைய விளைவு என்ன? முனாஃபிக்குகள் உருவானார்கள். அப்துல்லாஹி உபைபின் சலூல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருந்து கொண்டு அவர்களுடைய விசுவாசியாக நடித்துக் கொண்டு மூமின்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறார். என்ற அந்த அத்தாயிகளுடைய இரண்டு கூட்டம் இருக்கு, அந்த ரெண்டு கூட்டம் இப்ப ஒற்றுமை ஆகிட்டான். அல்லா குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறான், ஒரு குரு இருக்கும் فأسلخ بين قلوبكم فأصبحتم من حمده إخوانا. நீங்க எப்படி இருந்து நினைச்சு பாருங்க, உங்களுக்கு மத்தியில சட்டம் முடிச்சு கொண்டிருக்கீங்க, ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க, ஒக்குந்தும் அலா சபா துருப்பின் ஆறு, நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே போயிருக்கிறீர்கள், ஒற்றுமை இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டம் முடிச்சு கொண்டிருக்கீங்க. அல்லாஹ் பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை கொடுத்தான். தீன் என்றாலே ஒற்றுமை, இந்த தீனை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் ஒற்றுமையை கொடுத்தான். அல்லாஹுடைய நியமத்தினால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். இந்த ஒற்றுமையை கண்டு அவன் பொருத்த முடியவில்லை. இவர்கள் ஒற்றுமையா இருக்கிறதுனால இவரும் பலசாலியா இருக்கிறாங்க, இவங்களை ஒன்று செய்ய முடியாம இருக்குது. அவர் என்ன செய்யறான், அவங்களோட இருந்து கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய அந்த வேலையை அவன் செய்கிறான். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான், இவர்கள் இப்படிப்பட்ட குழப்பவாதிகள் என்பதை அல்லாஹ் காட்டிக் கொடுத்தான். அதனால் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு உமரது இல்லாமல் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அப்துல்லா இப்படி சபா என்ற பெயருடைய ஒரு குழப்பவாதி தோன்றினான். இவனுடைய அண்ணனும் யூதம் தான், யூத மதத்திலிருந்து வந்தவன் தான். அப்துல்லா சபா என்ற பெயருடையவன், சபாவுடைய அந்த கூட்டத்தை உருவாக்கியவன், பின்னால் அந்த பாரிசியாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒற்றுமையை குறைத்து விட்ட அந்த கூட்டத்திற்கு இவன் தான் அடிப்படையாக இருக்கிறான். இந்த அப்துல்லா இப்படி சபா என்பவன் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கிறார். எப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது அவதூறு சொல்லப்படுகிறது, அபாயங்கள் சுமத்தப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரியாதையை குறைக்கக்கூடிய விஷயத்திலே அவன் பலவிதமான பொய் பிரச்சாரங்களை செய்கிறான். அதுல போய் சில பேர் மாட்டிக்கொள்றான், சில பேர் மாட்டிக்கொள்றான். என்னுடைய நோக்கம் என்ன, சமுதாயத்தை பிளவுபடுத்தணும், சமுதாயம் ரெண்டாக உடையணும், சமுதாயம் ரெண்டா உடைஞ்சிருக்கீங்கன்னா இந்த சமுதாயத்திற்கு மதிப்பு இல்லாம போயிடும். அந்த ஒரு அந்த ஆசையில தான் அவன் இந்த வேலையை செய்கிறான். இவனுடைய பொய்ப்பிரச்சாரங்கள் நடக்கிறது, இவனுக்கென்று ஒரு கூட்டம் தயாராகிறது. கடைசியில ஹஜரத் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சகிதாக்கப்படுகிறார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியும், இவர்கள் அவர்களை சகிதாக்குவார்கள் என்று தெரியும். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்திருந்தார், இவர்களை வாழை கொண்டு அடக்கி இருக்கலாம், ஆனால் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா விரும்பவில்லை. என்னுடைய சமுதாயத்திலே இருப்பவர்கள் அல்லது இருப்பதாக சொல்லக்கூடியவர்களை நானே வெட்டிக் கொள்வதை விரும்பவில்லை. அவர்கள் வெட்டுவதை விரும்பவில்லை, சமாதானத்தை விரும்பினார்கள். அவர்களுக்கு தெரியும் இவர்கள் நகரத் உஸ்மானுக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். தெரியும் இருந்தாலும் உஸ்மானுக்கு விரும்பவில்லை, நான் இந்த சூழ்ச்சிக்கு பணியாக இருக்கக்கூடாது, நான் இவர்களை கொலை செய்திருக்கிறேன் என்று சொன்னால், இவர்களுக்கு மத்திய ஒற்றுமையை நான் தொடர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சமுதாயம் நன்றாக உடைந்திடும் என்று அவர்கள் அந்த உறுதியா இருக்காங்க. இறுதியில் சகிதாக்கப்படுகிறார்கள். சகிதாக்கப்பட்ட பிறகு அந்த சாரித்யாக்களுடைய வேகம் அதிகமாகிறது. சமுதாயத்தில் பல விதமான தொழிற்சாரங்களை செய்து கொண்டு அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அரிசனாலே சிறப்பு எச்சரித்தார்கள். என் சகாபாக்களிலே இரண்டு கூட்டம் உருவாகும். இரண்டுமே சத்தியமானவர்கள் தான். அதற்கு அறிவியல்வாக்கானவர்கள் ஒரு பக்கம் இருக்கார்கள். அதற்கு அறிவியல் மாவியார் அறிவியப்பாகத்தானவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கார்கள். இரண்டுமே சத்தியமான சகாபாக்கள் தான். சத்தியத்திற்காக பாடுபட்டவர்கள் தான். தங்களுக்கு எது சத்தியம் என்று தெரிந்ததோ அதை அடைந்து கொள்வதற்காக பாடுபட்டவர்கள்தான் இந்த சகாபாக்கள். உலக பதவியின் மோகத்திற்காக தங்களுக்கு மத்தியில் அவர்கள் தன்னை விரித்துக் கொள்ளவில்லை. சகாபாக்கள் இந்த சமுதாயத்தினுடைய உயர்ந்த கூட்டம். அவர்களமாவது ஒரு கூட்டத்தை செய்ய நாங்கள் பார்க்க இயலாது. உலகத்தாரா சகாபாக்களை பற்றி பல உதாரணங்களை சொல்லி விளக்கி காட்டுகிறான். நேர்வழியின் வரை விளக்க நம்ம சகாபாக்கள் தான். நாம் நேர்வழி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்வழியிலே நம்முடைய வாழ்க்கை செலுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகள் அந்த சகாபாக்கள் தான் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்பொழுது நேர்வழி பெறுவார்கள், இந்த சகாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ, அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்ததோ அதுபோன்று மற்றவர்கள் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் நேர்வழி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நேர்வழியின் வரை வரைவிலக்கணமாக கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர்கள், இந்த தீனை நம் பக்கம் சேர்த்து வைத்தவர்கள் அந்த சகாபாக்கள். அந்த சகாபாக்களுக்கு மத்தியில பிழவை நின்று கொள்வதற்காக இந்த அப்துல்லாஹிப்பு சபா என்று அவனுடைய அந்த கூட்டம் உருவாகி அந்த சகாபாக்களை இரண்டு விதமாக பிரித்துவிட்டது. சகாபாக்களை பிரித்துவிட்டார்கள். இந்த பிளவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தை உருவாக்கிக் கொண்டே இருந்தது. கண்ணியனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் சமுதாயத்தை பிளவுபடுத்தி விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை வைத்தும் சமுதாயம் பிளவுபட்டு விடக்கூடாது. மார்க்கத்தினுடைய சட்டங்களின் பெயரால், மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரிவினை சட்டங்களின் பெயரால் சமுதாயம் இரண்டுபட்டு விடக்கூடாது. இதற்கு கூடுதலாக கடந்தாலை கிடந்தவர்கள் ஒருபொழுதும் விரும்பவில்லை. அரிசனாலை ஒருபொழுதும் இருப்பதில்லை. சமுதாயம் பிளவுபடுவது சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அரிசனாலை சொல்லும் அவர்கள் சொன்னார்கள், பூமியினுடைய விஷயத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் ஹுஜராத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், ஒருவர் மற்றவரை எப்படி மதிக்கணும், அதை நல்லா சொல்லி காட்டுகிறார். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். இவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அல்லா புராண சொல்லி காட்டுகிறார். உலகத்தம் பாபுக்கும் பாபா சிலர் சிலரை புறம்பெற்றுக் கொள்ள வேண்டாம். நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு இஸ்லாமியரை பற்றிய நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அதுல குறிப்பாக நமது முன்னோர்களை பற்றிய நல்லெண்ணம் இருக்க வேண்டும். இது மிக அடிப்படையான விஷயம். முன்னோர்களை பற்றிய தவறான எண்ணம் ஏற்படுவதுதான் நம்முடைய வணிகத்தினுடைய காரணமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹு தாலாவுக்கு கற்றுத் தருகிறார். என்ன கற்றுக்கத்தான், பின்னாடி வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க வேண்டும், பின்னாடி வரக்கூடிய இந்த சமுதாயத்தினர்கள் எப்படி இருக்க வேண்டும். தங்களுக்காக மட்டுமல்ல சமக்குமா, எங்களுடைய சகோதரர்கள் ஈமானில் எங்களை முந்தியவர்கள், இந்த சகாபாக்கள் சாதிகள் இமாம்கள் மார்க்க அறிஞர்கள், அவர்களுக்காக துவா செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களை குறை பேசுபவர்களாக, அவர்களுடைய குறைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், இருக்கவும் கூடாது. அவர்களுடைய நல்ல விடயங்களை பேசக்கூடியவர்களாக, அவர்களை மரியாதை செய்யக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அதற்கு அடிப்படையில் நம்முடைய உணர்வுகள் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் எல்லோருமே மரியாதை கூறியவர்கள். குறிப்பாக நமது முன்னோர்கள் இருக்கிறார்களே மரியாதை கூறியவர்கள், நம்மால் மதிக்கப்பட வேண்டியவர்கள். திகழ்வாளை சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளத்தை சொல்லும் போது சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளம் என்ன, இந்த சமுதாயத்தின் கடைசி வரக்கூடியவர்கள், பின்னால் வரக்கூடியவர்கள், முன்னால் வரக்கூடியவர்களை குறைந்துள்ள ஆரம்பித்து விடுவார்கள், முன்னால் வரக்கூடியவர்களை புறத்து விடுவாங்க. இது என் சமுதாயத்திலே கியாமத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறாங்க சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகாபாக்கள், அவங்க சீக்கிரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க எப்படிப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்துக்கு எப்படி கொள்ள வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க, அவங்க விஷயத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழர்களை நீங்கள் குறைபடுத்த வேண்டாம், அவர்களை புறக்கொள்ள வேண்டாம். பல அண்ண அகதத்தில் அன்பக்க வீட்டில் உதவி தகவல் மாபலமுகமுடைய அளவுக்கு தங்கத்து அல்லாவுடைய பாதையில செலவழித்தாலும் கூட அந்த சகாபாக்கள் ஒரு கை அளவு போர்வைய கொடுத்தார்களே, அந்த நன்மையை உங்களால் அறிந்துகொள்ள முடியாது. இந்த மரியாதை எங்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறார். சூழ்நாய் சந்தாரை சொல்லும் அவர்கள் பின்னாடி வரக்கூடிய எப்படி இருக்கணும், ஒற்றுமை என்பது எதன் மூலம் ஏற்படும், முன்னால் வாழ்ந்த நம் சமுதாயத்தை மதிக்க வேண்டும், சகாபாக்களை மதிக்க வேண்டும், சகாபாக்களை கண்ணியம் செலுத்த வேண்டும். கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார். என் தோழர்களை குறை சொல்லக்கூடியவர்களை நீங்கள் காண நேரிட்டால், திருவிழியில் வரக்கூடிய அதில் என் தோழர்களை குறை சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க நேரிட்டால், அவங்கள பார்த்து சொல்லியிருக்க கப்பூடு லக்னத்துக்கும் நீங்க செய்யக்கூடிய இந்த தீமைக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்ல சொன்னார்கள். முதலாவது நம்முடைய உள்ளத்துல இஸ்லாமியர்களுடைய மரியாதை இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த சஹாபாக்கள் நமக்கு முன்னால் சென்றிருக்கிறவர்கள், இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு இந்த தீன் சும்மா கிடைக்கல, நமக்கு இந்த தீன் சும்மா அப்படியே வந்துவிடல, வாழையில் வாழையாக வந்திருக்கிறது. சரியான ஒரு உரத்தை கொடுப்பார்கள், ஒரு வலுவை வழங்குவார்கள். நாம் அப்படிப்பட்ட அந்த தீனை பாதுகாத்து நம் வரைக்கும் சேர்த்து வைத்தவர்களை குறைப்படுத்தினோம் என்று சொன்னால் எங்கே நம்முடைய தீன் பாதுகாக்கப்படும். அதனால் முதலாவது விஷயம் நம்முடைய எண்ணம் என்று சொன்னால், எல்லா மூமின்களுடைய விஷயத்திலும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த அல்லாஹ்வின் அடியார்களுடைய விஷயத்திலே நல்லெண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். குறை கண்ணுடன் பார்க்கக்கூடாது. குறை கண்ணுடன் பார்ப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். எதையுமே விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது. ஒரு பூமி ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன பாவம் வன்னிக்கும், நீங்க எண்ணக்கூடிய சில எண்ணங்கள் கூட அது பாவமாக ஆகிவிடும். ஒரு பூமி ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். அதை ஒரு குறையா நீங்க பார்க்கும் போது நீங்க எண்ற எண்ணம் கூட பாவமாக ஆகிவிடும் என்று குர்ஆனுக்கு எச்சரித்து காட்டுகிறார். சாதாரண ஒரு மூலிகை இப்படி சொல்லப்பட்டால் உயர்ந்த சகாபாக்கள், அந்த சகாபாக்களுடைய மாணவர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களுடைய காரியத்தினுடைய எண்ணம் எவ்வளவு நல்லதாக இருக்க வேண்டும். பூமிகளுடைய விஷயத்துல நல்லெண்ணம் கொட்டுங்கள். நல்லெண்ணம் இருக்கிறதே இது கூட ஒரு மிகப்பெரிய விவாதத்தாக இருக்கிறது. விசலவாரிகள் இன்னொரு சொன்னாங்க, நான் காலையில முடிக்கும் போது என்ன நினைக்க தெரியுமா, காலையில வீட்டிலிருந்து வரும்பொழுது என்னுடைய உள்ளத்துல உள்ள சுத்தமா இருக்கிறோம், யாரை பற்றிய இந்த கெட்ட எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். என்னுடைய விருப்பம் இதுதான், யாரை பற்றிய இந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது, இந்த விருப்பத்தோடு தான் நான் வெளியே வருகிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இஸ்லாமிய உணர்வு இது, ஒரு அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்ற ஒரு இறக்க தன்மை இது. எல்லோருமே அல்லாஹ்வின் அடியார்கள் தான். இந்த அல்லாஹ்வின் அடியார்கள் என்று நல்லெண்ணம் கொண்டவர்களால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்காங்க, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், தலாக்கத்து மின் அம்ரி ஈமான், மூணு விடயங்கள் இருக்கிறது, ஈமானுடைய அடிப்படையில உள்ளது. அதுல முதலாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, அல்கஃபு அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், அல்கஃபு அம்மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவர் சொல்லி இருக்கிறாரோ அவருடைய விஷயத்தில் நாளை தேவைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நாளை தேவைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சிபாபுரி முஸ்லிம் குசூப், ஒரு முஸ்லிமை ஏற்கிறது, ஒரு முஸ்லிமை ஏற்கிறது இருக்கிறது, அது பெரும்பாவம் நாம் பிரிவினையை ஈடுபடுத்திக் கொண்டு சமத்துவத்திலே சண்டை பிடித்துக் கொள்வது அது குசுரி பக்கம் நெருக்கமாக்கிவிடும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்முடைய நாவு தேர்தலாக இருக்கிறது. ஒரு அறிவிப்பிலே நெங்கலாளித்தவனோக்கு இதை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் கிராமத்து நாளில் வருவான், நிறைய அமல்களை செஞ்சிருப்பான், நிறைய தொழில் இருப்பான், நோன்பு வச்சிருப்பான், ஜக்காத்தை கொடுத்திருப்பான், எல்லா அமல்களும் செய்திருப்பான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சொல்லுவான், நீ பேசுகிற பேச்சினால் சமுதாயத்தின் ஒற்றுமை குறைந்திருக்கிறது, உன்னுடைய வார்த்தையின் காரணத்தினால சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, எனவே உனக்கு தண்டனை என்று சொல்லப்படும். இதுக்கு நேர்மாற்றமான ஒரு மனிதன் பெருசு அமல் செய்திருக்க மாட்டார், அவர் பயந்து கொண்டிருப்பார், நான் ஒரு அமலும் செய்யக்கூடிய எனக்கு என்ன நடக்க போகிறது பயந்து கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு சொல்லப்படும், நீ ஒரு நேரத்தில் இப்படி பேசினால் அந்த பேச்சினால் சமுதாயம் ஒன்றுபட்டது, அந்த பேச்சினால் சமுதாயம் ஒன்றுபட்டது, அதனால் உனக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லப்படும். நந்தரலாயத்தில் சொல்லி தந்திருக்கிறார். அதனால் சமுதாயத்தில் எந்த நிலையிலும் பிளவு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கருத்துக்களை கருத்துக்களால் தான் பேச வேண்டும் என்கிற தனிப்பட்ட முறையிலே நபரை காக்கக்கூடிய விதத்திலே பேசும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய சத்தியத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டும், சத்தியத்திலே நாம் விட்டுக் கொடுக்கவில்லை, அதை நாம் எடுத்து வைக்க வேண்டும். ஆனால் சமுதாயத்தில் பிளவு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த பிளவையும் உருவாக்காமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை தான் உருவாக்கினாங்க. உம்மத்தை உருவாக்குறது பெரிய விஷயம். ஒரு ஒரு உம்மத்தை உருவாக்கி ஒரு கட்டமைப்புல கொண்டு வருவது சாதாரண விடயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான், ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அதை உடைக்கிறது ரொம்ப லேசு, அதை பிளவுபடுத்துறது ரொம்ப லேசு. சில வார்த்தைகளை கொண்டு பிளவுபடுத்தி விடலாம், சில பேச்சுக்களை கொண்டு பிளவுபடுத்தி விடலாம். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சரிக்கை உணர்வைதான் நமக்கு உருவாக்கி காட்டினார்கள், அதைத்தான் ஏற்படுத்தி காட்டினார்கள். எப்பொழுது காரியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய அந்த கூட்டம் உருவானதோ சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு செய்தித்தாய்க்கவில்லை, சஹாபாக்கள் தங்களுடைய அந்த அந்த இஸ்லாமிய உணர்வோடு இருந்ததினால் இந்த சமுதாயம் மறுபடியும் பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் இன்றைக்கு உலகத்தில் நாம பார்க்கிறோம், உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகளும் தாக்குதலும் ஏற்படுகிறதோ இது மாதிரி அதற்கு இதுல கொஞ்சம் குறைவாக அல்லது இதுல ஒரு அறவாசி வேறு ஏதாவது ஒரு ஒரு கூட்டத்திற்கு ஏற்பட்டிருந்தா என்னக்கே இல்லாம பேசுவாங்க. ஆனா அப்படி இருந்து இஸ்லாம் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் அதை தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் அந்த இஸ்லாமிய உணர்வு தான், இந்த இஸ்லாமிய உணர்விலே மிகப்பெரிய உணர்வு தான் இந்த ஒற்றுமை என்ற உணர்வு. அல்லாஹு தஆலா பல இடத்துல சொல்லி காட்டுகிறான், முன்னால் பார்த்து அந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ تَفَرَّقُوا وَاخْتَلَفُوا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْبَيِّنَاتُ. அந்த யூதர்களின் முன்னாடி வாழ்ந்தவர்கள் தெளிவான அட்டாட்சி இருந்தது, தெளிவான ஆதாரங்கள் ஏற்பட்டது இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டார்கள். பிளவுபட்டுக் கொண்டதனால என்ன கிளம்பி ஏற்பட்டது, அடிக்கு மேல் அடி அவர்களுக்கு ஏற்பட்டது, அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டது. புக்து நந்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் அந்த யூதர்களை பாபிலோனிய நகருக்கு அடிமைகளாக எடுத்துட்டு போனான். கிட்டத்தட்ட 100 வருடம் அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், 100 வருடங்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம் என்ன, தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டதினால்தான் அவர்களுடைய அந்த மரியாதை குறைந்தது, உலகத்தில் அவர்களுடைய அந்த கண்ணியம் குறைந்தது, இழிவாக பார்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் மீது வறுமையை ஆக்கப்பட்டது, அவர்கள் மீது இழிவை ஆக்கப்பட்டது. காரணம் அல்லாஹ் ஒரு கருத்துக்களை புறக்கணித்தாங்க, தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டார்கள். அவங்களை பார்த்து நீங்க படிப்பினை கற்றுக் கொள்ளுங்க, அவங்களை பார்த்து நீங்க படிப்பினை கற்றுக் கொள்ளுங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்க வேண்டும், நமது முன்னோர்கள் எந்த அடிப்படையில, இமாம்கள் எந்த அடிப்படையில, சகாபாக்கள் எந்த அடிப்படையில இந்த தெளிவான மார்க்கத்தை நம் வரைக்கும் சேர்த்திருக்கிறார்களோ, அந்த தெளிவான மார்க்கத்தை இந்த அழகான ஒரு கட்டமைப்பை உழைத்து விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹுடைய ஞானத்து தான் இன்றைக்கு நாம எங்க எடுத்துக்கொண்டாலும் அலம்துல்லா இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் ஜமாஅத் கட்டமைப்பு என்று இருக்கிறது. அது இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி வேற கேள்வி இல்லை. மல்லா கட்டமைப்பு, ஜமாஅத் கட்டமைப்பு, இந்த ஜமாஅத் கட்டமைப்புனா எவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய முடிகிறது. சமுதாயத்துல எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்குரிய ஒரு வழியை இந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். இல்ல நாங்க ஒரு வேலையை பாக்குறோம், இங்க ஒரு வேலையை பாருங்க, வந்தமா பள்ளிக்கு வந்தமா போறமா, எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நாம் போயிருந்தால் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ஞானத்து இந்த ஜமாஅத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞானம் இந்த கட்டமைப்பு சீர்குலைக்கப்படக்கூடாது. இது இன்னும் மேம்படுத்தி செல்லப்பட வேண்டும். நம்முடைய ஒற்றுமை இருக்கிறது, இது பலப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு உலகமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது சத்தியமான மார்க்கம். ஒரு காலத்திலே இதுதான் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்க போகிறது. இது உண்மை, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. தஜ்ஜாலுடைய குழப்பம் வரும். அந்த குழப்பத்திற்கு கூட முகம் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அல்ல அந்த தஜ்ஜாலை அழித்து விடுவார். இந்த முழு உம்மத்தும் இஸ்லாமிய உம்மத் ஒரே அங்கத்தில் இருக்கும். ஒரே அங்கத்தில் இன்று இந்த முழு உலகமும் இஸ்லாமிய மயமாக புறத்தான் போகிறது. இதுல சந்தேகம் இல்லை. இந்த உலகம் இதை பார்த்துக் கொண்டே இருக்கிறது, எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அந்த பயத்தின் காரணமாகத்தான் யூதர்களுடைய சூழ்ச்சி முஸ்லீம்களுக்கு மத்தியில பிளவை உண்டுபடுத்தணும். மார்க்கத்தின் பெயரால், சட்டத்தின் பெயரால் பிளவை உண்டுபடுத்துவது என்கின்ற அந்த சூழ்ச்சியை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்டை நாடான இந்திய நாட்டை எடுத்துக் கொண்டார். இஸ்லாமிய நாடாக சுமார் 800 ஆண்டுகள் இருந்தது. ஓரிரண்டு ஆண்டுகள் அல்ல, 800 ஆண்டுகள். சுமார் 800 ஆண்டுகள் இஸ்லாமிய நாடாக இருந்தது. ஆனால் அங்கே இருந்த அந்த சாதகத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். மன்னர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை குழப்பம் ஏற்படுத்துவதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த பிரிட்டிஷ் உள்ளே நுழைஞ்சு அந்த கட்டுப்பாடை குறைச்சாங்க. அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை குறைச்சாங்க. 1850 ஆண்டு 1750 உள்ள நுழைந்தவர்கள் 1850 முழுமையாக சாலூற்றி அந்த இஸ்லாமிய ஆட்சியை பறிச்சிட்டார். இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? 1857 ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அது தோல்வியிலே முடிந்தது. காரணம் என்ன? அந்த நேரத்திலே கதி செய்யப்பட்டார்கள், பூர்த்தி செய்யப்பட்டார்கள். ஒன்றிணைத்து விடாமல் அவர்கள் சின்னாதினமாக ஆக்கப்பட்டார்கள். அந்த சுதந்திர போராட்டம் தோல்வியில முடிவடைகிறது. அதற்கு பிறகு என்ன செய்யாத தெரியுமா? இந்த முஸ்லீம்களை ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக வேண்டி, அவர்களுக்கு மத்திய பிரச்சனையை ஒன்று கொண்டுங்கிறதுக்காக வேண்டி சில நபர்களை தயார் செய்கிறார்கள். சில நபரை தயார் செய்யறாங்க. முஸ்லீமுடைய செயல் காங்கிகளா இருந்த சில நபர்களை தயார் செய்யறாங்க. அதை தயார் செய்யப்பட்ட ஒருத்தர் தான் மிர்சா குலாம் அகமது காதியான். காதியான் இருக்கிறாங்க. பொய் நபி தன்னை நபி என்று வாதித்து இஸ்லாத்துக்கு வெளியேறி போயிருக்கவன். அவர்களால் உருவாக்கப்பட்டவன் தான். இப்ப இவனை வச்சு அவங்க வேலையை வாங்குறாங்க. என்ன வேலையை வாங்கினாங்க? ஜிஹாது செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக போராடக்கூடாது, முஸ்லீம்களுக்கு பற்றிய ஒற்றுமையை குறைக்கிறதுக்காக என்னை ஏற்றுக்கொண்டவன் தான் முஸ்லீம், என்னை மறுத்தவர்கள் தான் முஸ்லீம்கள் அல்ல என்று அவன் முஸ்லீம்களுக்கு மத்தியில குழப்பங்களை குறைக்கக்கூடிய வேலையை அந்த யூதர்கள் செய்கிறார்கள். அதனால் அந்த சுதந்திரம் கிடைக்கிறத பின்னடைவு ஏற்பட்டது. இது நமக்கு தரக்கூடிய வரலாறு, நாம் படிப்படை பெற வேண்டிய வரலாறு. எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடந்ததோ, அல்லது நடந்து கொண்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிர்த்த பிறவை எடுத்துக் கொள்வதற்கு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சிக்கு நாங்கள் ஒருபொழுதும் பலியாகிவிடக் கூடாது. மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை தெரிய வேண்டும். மரியாதையோடு கதைக்கக்கூடிய தன்மை தெரிய வேண்டும். அந்த தன்மையோடு கதைப்போம் என்று சொன்னால் மனிதர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடாது. உள்ளத்தை உடைக்கிறது இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு காரியம். உள்ளத்தை நாங்கள் சாதாரண ஒரு வார்த்தையை கொண்டு உடைச்சிட்டு போயிடலாம். ஆனால் அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியம். நாங்கள் ஏதாவது இருப்பதாக இருந்தால், நாங்கள் என்ன நினைக்கிறோம், சத்தியத்தை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கேட்க வேண்டும். சத்தியத்தை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எதையும் கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லும் பொழுது விடைமுறை எப்படியாகும் என்பதை யோசித்து நாங்கள் கேட்க வேண்டும். இந்த நாவு இருக்கிறது, இந்த நாவு மிக பயங்கரமான ஒரு ஆயுதம். மனிதர்களை இந்த நரகத்திலே அது தள்ளி விட்டது இல்லா அப்பாவிலோ அழைக்கப்பட்ட விவரங்கள் தான் மனிதர்களை நரகத்திலே தள்ளி விட்டது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால நம்முடைய பேச்சுக்கள் இருக்கிறது, அது நியாய உணர்வுடன் தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மற்றவர்களுடைய அந்த உள்ளத்தை கிளறக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் போய் சத்தியம் சேர வேண்டும், அவர்களுக்கும் உண்மை போய் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். சமுதாயத்தை கூறுகோளக்கூடிய விதத்திலே இருந்துவிடக் கூடாது. முரண்பாடுகள் எத்தனையோ இருக்கிறது, முரண்பாடுகளை சொல்லியிருக்கத்தான் செய்கிறது. ஒரு நாட்டுக்கு நாடு முரண்பாடு, ஒரு கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் முரண்பாடு. முரண்பாடுகள் இல்லாத பகுதிகள் இல்லை. ஒரு ஊர்காரங்களுக்கு சில பழக்க வழக்கம் இருக்கும், இன்னும் ஊர்காரங்களுக்கு வேறு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்களுடைய உணவு பழக்கம் வேற, எங்களுடைய உணவு பழக்கம் வேற. இதெல்லாம் ஏற்படக்கூடிய இயற்கையான முரண்பாடுகள். ஆனா இதை போய் நாம் ஒரு தெளிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு மார்க்கம் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். யாராவது தவறான முறையில அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் காட்டித் தந்தது, சஹாபாக்கள் காட்டித் தந்தது, அவர்களுக்கு மாணவர்களாகிய சாதிகள் தவறு சாதிகள் வாழ்வில் வாழையாக நமக்கு சொல்லித் தந்தது ஒரு தெளிவான மார்க்கம். இது யாராவது விளங்கவில்லை என்று சொன்னால், இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், கடினமான முறையில் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது சொன்னால் அவருக்கு யாரும் கிடைக்கணும், அவரும் நேர்வழி பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும் என்ற வெறுப்பை வளர்க்கக்கூடிய விதத்திலே, அதாவது சமுதாயத்தை கூடு போடக்கூடிய விதத்திலே நம்முடைய பேச்சுக்களோ நம்முடைய பிரச்சாரங்களோ அமைந்துவிடக் கூடாது. ஒரு நல்ல உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் என்ற உணர்வு, ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு, அது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா இந்த தீனி மூலமாகத்தான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பயங்கரவாதமும் பயங்கரமான பிரச்சனைகளும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டதோ அல்லாஹுடைய ஒரு பெரிய நியமம். இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து செயல்பட்டது, ஒரே குரல் கொடுத்து செயல்பட்டது. அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்தான், மிகப்பெரிய வெற்றியை தந்தான். சில நேரத்திலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது. தாத்காரிகளுடைய பிரச்சனை, இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பயங்கரமான பிரச்சனை. தாத்காரிகளுடைய இந்த பிரச்சனை இருக்கிறது, மங்கோலியர்களுடைய படையெடுப்பு, மங்கோலியர்களுடைய படையெடுப்புடைய நேரத்திலே முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள், பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார்கள். வீடுகள் எல்லாம் ரெண்டு ஆறு ஓடியது. ஆனால் அதனுடைய பின்விளைவு என்ன ஆனது? அதே மங்கோலியர்களுடைய வாரிசுகள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சோதனைகளுக்கு பிறகுதான் எழுச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது இந்த முஸ்லிம்களுடைய அந்த அழகான நடைமுறைதான். பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒன்றுபட்டுக் கொள்கிறார்கள், எதிரிகள் வரும் பொழுது முஸ்லிம்கள் தங்களை ஒன்றிணைத்துக் கொள்கிறார்கள். இந்த ஒன்றிணைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதிர்ப்பு செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்க கோழைகளாக இருக்க வேண்டாம், பலகீனமாயிருக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்போது கிடைக்கும் ان كنتم مؤمنين, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். உண்மையான ஈமான் உணர்வு இதுதான். உண்மையான ஈமான் தன் சகோதரரை பற்றி மரியாதை கொள்வது, தன் சகோதரனை மதிக்கிறது, தன் சகோதரருடைய அந்த விஷயங்களை கூடுதலாக சகோதரை சொல்லும். அவங்க கடைசி நேரம், கடைசி நேரம் அஜத்துல் வதாவுடைய நேரம், அஜத்துல் வதாவுடைய நேரத்துல சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி கேட்கிறாங்க, ஐ ஓடி மாதா ஒரு எந்த நாள்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாம அமைதியா இருந்தோம். எந்த அளவுக்கு சொன்னால் நாங்களும் பதில் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, வேற எதையும் புதிய பேரை சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு யோமன் நகர் இல்லையாண்டு கேட்கிறாங்க, இது எந்த ஊருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பதில் சொல்றாங்க, இது திரு மக்கா இல்லையாண்டு கேட்டாங்க, இது எந்த மாதம்னு கேட்டாங்க. நாங்க அமைதியா இருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இது பரிசுத்தமான உலகத்து மாதம் இல்லையாண்டு கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் நல்ல விலகி கொள்ளுங்க, இன்ன இமாமக்கும் உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய பொருள்கள், இவர்களுடைய மான மரியாதை, முஸ்லிம்களுடைய மான மரியாதை, முஸ்லிம்களுடைய பொருள், முஸ்லிம்களுடைய இரத்தம் ஹராமன் அழைக்கும். அதுவும் கண்ணியமானதுதான். எது மாதிரி கண்ணியமானது? சகுருமத்தி யோகிக்கும் ஆதா, இந்த நாள் எப்படி கண்ணியமானதோ, ஸ்ரீ பலவிக்கும் ஆதா, இந்த ஊர் எப்படி கண்ணியமானதோ, ஸ்ரீ சஹரிக்கும் ஆதா, இந்த மாதம் எப்படி கண்ணியமானதோ, அதுபோன்றுதான் ஓமிக்களுடைய உடமைகள், ஓமிக்களுடைய உயிர், ஓமிக்களுடைய மான மரியாதை கண்ணியமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று முன்னோர்களை பற்றிய நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும். வீடுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், வீடுக்காக தங்களை அப்படியே அவர்கள் அழித்துக் கொண்டவர்கள். இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. சஹாபாக்களை பின்னாடி இருந்தவங்க எப்படி மதிச்சாங்க, பின்னாடி வந்தவர்களை அந்த சகாபாக்கள் எப்படி மதித்தார்கள், பின்னாடி வந்தவர்களை சகாபாக்களும் மதித்தார்கள், பின்னால் வந்தவர்களும் சகாபாக்களை மதித்தார்கள். அபூ முஸ்லிம் அல் கௌலானி என்ற ஒரு பெரியார் இருந்தார். அபூ முஸ்லிம் அல் கௌலானி என்பவர்கள் யமன் தேசத்தை சேர்ந்தவங்க. அவர்களுடைய காலத்துல அந்த யமன் அஸ்வத அன்சி என்ற ஒரு பொய் நபி உருவாகின்றான். அவன் என்ன செய்யறான், அபூ முஸ்லிம் அல் கௌலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறான்னா, இவர்களை பார்த்து சொல்றான், நான் அல்லாஹ்வுடைய நபி, நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிறான். அவன் சொன்னாங்க, எனக்கு காது கேட்கல, எனக்கு காது கேட்கல சொன்னான். அப்ப மறுபடியும் அவன் கேட்கிறான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறாயா சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஏற்றுக்கொண்டேன். மறுபடியும் இவன் கேட்கிறான், நானும் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிறான். சொன்னாங்க, எனக்கு காது வழங்கல, இவனுக்கு கடுமையான கோபம் வந்துருக்கு, கடுமையான கோபம் வந்துருக்கு. கோபம் என்ன செய்யறான், ஒரு நெருப்பம் மூட்டுறான். நெருப்பம் மூட்டி அபூ முஸ்லிம் அல் கௌலானி அந்த நெருப்புல தூக்கி போடுறான், நெருப்புல தூக்கி போடுறான். ஆனால் அல்லாஹ் அந்த நெருப்பை வந்து வேலைக்கு வச்சுக்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல இருந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி அபூ முஸ்லிம் அல் கௌலானி அவர்கள் நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. அந்த நெருப்பு அவங்கள கொஞ்சம் கூட நீங்கல்ல. இப்ப அபூ முஸ்லிம் அல் கௌலானி ரலியல்லாஹு மதீனாவுக்கு வர்றான். அந்த வர்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம், அந்த வர்ற நேரம் இருக்கிறதே ரசூலுல்லாஹி போய் கேட்டாங்க, இந்த உலகத்தை திரும்பி போயிட்டாங்க, அபூபக்கர் சித்தீக் அவங்களுடைய காலம் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவர்கள் மதீனாவில் மஸ்ஜித் நபியில வந்திருக்கிறாங்க, விசாரிக்கப்பட்டு எங்கேருந்து வந்தீங்க? அவர் சொன்னாங்க, நாங்க யமன் தேசத்திலிருந்து வந்தேன். அப்போ ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யமன் தேசத்துல இப்படி ஒரு நபர் இருக்கிறாரே, இப்படி ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த நெருப்பிலே போடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். அபூ முஸ்லிம் கௌலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஹாதா இப்னு ஸௌப், இந்த உடை குறித்து உடுத்திருக்கிறேனே அவர்தான் இவர்களுக்கு பணிவாக சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி பிடித்து ஆனந்த கட்டிவிட்டு சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, ஆனா பின்னாடி வந்தவர்களை எப்படி மதித்திருக்கிறார்கள், பின்னாடி வந்தவர்கள் அவர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தில் நான் ஹயாத்தோடு இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று அல்லாஹ் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி என் அற்புதத்தை காட்டிய மனிதரை அல்லாஹ் என் கட்டத்தில் காட்டினானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அபூ முஸ்லிம் கௌலானியை பார்த்து சொன்னார். சஹாபாக்களை பின்வந்தவர்கள் மகிழ்ந்தார்கள், அந்த சஹாபாக்களும் தங்களுக்கு பின்னால் இருந்தவர்களை கண்ணியமாக நடத்தினார்கள். இதுதான் ஒற்றுமை. இந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கணும். மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அபூ முஸ்லிம் அல் கௌலானி அவர்கள் தனிமையில வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய இபாதத்துல தங்களை யாருக்கு காட்டிக்கொள்ளாம அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக இபாதத்துல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் கடுமையான மழை பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது, மழை பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வந்தாங்க, மழைக்கு அப்படி துவா செய்வோம், எல்லாம் பஞ்சமா இருக்குது, மழைக்காரன் துவா செய்வோம் என்று அவங்க வெளியே வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் கூட்டமா எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த அபூ முஸ்லிம் அல் கௌலானி ஒரு ஓரமாக ஒரு அப்பாயி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அடையாளம் கொடுத்தாங்க, இவர் விசேஷமான மனிதர், இவர் தெரியாம உட்கார்ந்து இருக்கிறார். உடனே என்ன செஞ்சாங்க, அவரை கூப்பிட்டாங்க, நீங்க முன்னாடி வாங்க, நீங்க முன்னாடி வாங்க, மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, அவர்களுக்கு முன்னால் வந்து அந்த சாமி என்கிற எப்படி மதித்திருக்கிறார்கள் பாருங்க, முன்னாடி வாங்க, வர வைக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க தான் வாசிக்கணும், எங்களுக்காக நீங்கதான் துவா செய்யணும். அதற்கு அப்போ முஸ்லிம் அல் கௌலானி கையை ஒட்டத்துனாங்க, துவா செய்யாங்க, அதை கொட்டு கொட்டு என்று கொட்டியது. அந்த மக்களுக்கு பஞ்சமெல்லாம் இருக்கிறது. இப்போ அவங்க சொன்னாங்க, அபூ முஸ்லீம் அல் சௌலானி எல்லாரும் துவா கேட்கிறாங்க, யாருலாம் நான் இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கேன், என் மக்கள் யாரும் பெருசா கணக்கு இருக்க இல்லை, இன்னைக்கு நான் பிரபலமாக இருக்கேன், நான் துவா செஞ்சு நீ மலையை இறக்கிட்டாய், அமீரும் சொல்லிட்டாங்க எனக்கு மறுக்க முடியாம சொல்லியிருக்கு, நான் இதுக்கு பிறகு பிரபலமாக இருவனும் என்று பயப்படுகிறேன், என்னால என்னுடைய தீர்வில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று பயப்படுகிறேன், யாருலாம் என்னை என்னோடு அழைத்துக் கொள்ளியாருலாம் என்று துவா கேட்கிறாங்க. இந்த உலகத்தோடு சொல்லி போறாங்க நான் எடுத்து சொல்ல வருகிறேன் என்றால் அந்த சகாபாத்துடைய உள்ளம் எவ்வளவு தெளிவாக இருந்தது. தங்களுக்கு கீழே உள்ளவர்களை மதித்தார்கள், அதே போன்ற அந்த சாதியங்கள் தங்களுக்கு மேல் வாழ்ந்த அந்த சகாபாக்களை மதித்தார்கள். இந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கும், இந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் பொழுது அதை வைத்துக் கொண்டு இதனை தாக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வார்த்தைகள் அமைந்துவிடக்கூடாது. தெளிவான முறையிலே நேரான சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய உள்ளத்தில் கவலை இருக்க வேண்டும். பேசக்கூடிய பேச்சு எப்பொழுதுமே சேரும், வாயிலிருந்து பேசினால் காது வரைக்கும் தான் போகும், அதுக்கே இறங்க உள்ளத்திலிருந்து பேசினால் உள்ளத்தையும் போய் சேரும், உள்ளத்திலிருந்து பேசினால் உள்ளத்தையும் போய் சேரும், வாயிலிருந்து பேசுவதற்கு காது வரைக்கும் தான், நம்முடைய மனதால் பேசும் போது அது உள்ளம் வரைக்கும் போய் சேர்கிறது. அந்த உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒற்றுமை நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது, ஒற்றுமை சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நம்முடைய இந்த உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே சமமானவர்கள். இந்த ஒற்றுமையை பறை காட்டுவதுதான் இந்த விவாதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. விவாதத்தினுடைய அடிப்படையில் என்ன? ஒற்றுமையை பறை காட்டுவதற்காக நாம் ஜமாத் தொழுகைக்கு வர்றோம், ஜும்மாவுக்கு வர்றோம், நாம் பெருநாளுடைய தொழுகையை கொள்கிறோம், அஜித்து மக்காவுக்கு போகிறோம். இதெல்லாம் என்ன நமக்கு கிடைக்கிறது? நாம் எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் ஒரே அடியார்கள் என்ற உணர்வை தான் அங்கே காட்டப்படுகிறது. அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கிறது. படைத்த ரப்புக்கு முன்னால் யாரும் யாரை விட பெரியவர் அல்ல, யாரும் யாரை விட அந்தஸ்தில உயர்ந்தவர் அல்ல. அல்லாஹுடத்தில் அந்தஸ்தில உயர்ந்தவர் யார்? அக்ரம குசிந்தவாறு அனுப்பார். தக்குவா யாரிடத்தில் இருக்கிறதோ, பயபக்தி யாரிடத்தில் இருக்கிறதோ, அவர்தான் உங்களை அல்லாஹுடத்தில் மரியாதை செய்யவர்கள் என்று அல்லாஹுக்காரா சொல்லிக்காட்டுகிறார். அந்த தக்குவா வரக்கூடிய விதத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறரை மதிக்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறவே இதுல தேடுதல் இருக்க வேண்டும். குறிப்பாக தக்குவா கொடுக்கும் பொழுது, மார்க்கத்தினுடைய தீர்ப்பு வழங்கும் பொழுது சஹாபாக்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள். அறிவிப்பிலே நாம் பார்க்கிறோம், தவிர்த்து கொள்வார்கள், பயப்படுவார்கள். நான் இப்படி சட்டத்தை சொல்ல போறேன், இதனால என்ன நடக்கும், இது சரியா இருக்குமா சரியா இருக்காதா? ஒரு தடவை அப்துல்லாவுக்கு பத்து திறமை இல்லாதவர்கள் கடைசி என்ற சப்போர்ட்டை சொல்லி நான் பிடிக்கிறேன். எந்த அளவுக்கு ரசூலுல்லா இஸ்லாம் இஸ்லாமுடைய செய்தியை சொல்றத சஹாபாக்கள் பேரங்களா இருந்தாங்க. அப்துல்லாஹி பசூல் இல்லா தனது எவ்வளவு பெரிய சகாதி, ரசூலுல்லா இஸ்லாமோட எவ்வளவு நெருக்கமான சகாதி. என்னுடைய உண்மத்தில மார்க்கத்தினுடைய சட்டத்தில் மிக சிறந்தவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க அனுமதி செய்யாம என்னுடைய ஊருக்கு வரலாம்னு சொன்னாங்க. அவ்வளவு நெருக்கமான சகாபி, ஒரு தடவை ஹதீஸ சொல்றதுக்காக வேண்டி அவங்க தயாராகிறாங்க. ஹதீஸ சொல்றதுக்காக கால ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்று சொன்னவுடன் நாம் எல்லாம் தடுமாற ஆரம்பிக்கிறேன். கண்ணெல்லாம் சிவந்துவிட்டு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, வாய் புலர ஆரம்பிக்கிறது. அப்படியே மயக்கத்துக்கு உண்மையை போன்று விழ ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் இன்னும் சுதாரித்துக் கொண்டு ரசூல் உள்ளாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அல்லது இந்த விட கொஞ்சம் கூட்டி சொன்னாங்க, அல்லது இந்த விட கொஞ்சம் குறைச்சு சொன்னாங்க என்று தங்களுடைய அந்த விஷயத்தை சொல்றாங்க. எவ்வளவு பேருந்து இருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுவதும் கண்ணால் கண்டவர்கள், அவங்களோடு இருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை சொல்லும் பொழுது எவ்வளவு பேருகளாக சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, மார்க்கத்தினுடைய சட்டத்தினுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு சாதாரணமாக நடந்து கொள்கிறோம், எவ்வளவு சாதாரணமாக ஆய்வு செய்கிறோம் என்ற பேர்ல, ஆய்வு செய்கிறோம் என்ற பேர்ல நான் இப்படித்தான் ஆய்வு செய்யப்பட்டு சட்டத்தை மாற்றிக் கொண்டோம் என்று சொன்னால், இதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவங்க இதுக்கு மாற்றமா செஞ்சுட்டாங்க என்று சொன்னால், இதை கொண்டு அமல் செஞ்சு அந்தாகத்தில் அவர்கள் குற்றவாளிகளால் ஆனால் அவங்க மட்டும் ஆகிறதில்ல, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இவ்வாறு நாம் செய்யக்கூடியவர்களும் ஆகிவிடுவார்கள். அந்த பேர்களாக நாம் இருக்க வேண்டும். இமாம்கள் ஆய்வு செய்து கத்திருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் இல்ல, குர்ஆனுடைய ஹதீஸுடைய முழு விவரத்தையும் கரைக்கு குறித்தவர்கள், தேவர்கள் இருந்தவர்கள், தக்வாவுக்கு சிறந்தவர்கள், சஹாபாக்களுடைய கருத்துக்களை சரியான முறையில் விளங்கியவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை தான் இன்றைக்கு நாம் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், உள்ளா எனக்கு விதாயத்தப்பட்ட மாதிரி இந்த உலகம் முழுவதும் விதாயத்தை ஏற்படணும். இந்த மக்கள் அத்தனை பேருமே அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கிறாங்க, நான் அவர்கள் அத்தனை பேர் மீதும் இறக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த நேரான வழி அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். என்னுடைய வார்த்தைகளினால், என்னுடைய நடவடிக்கைகளினால் சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்திவிடக் கூடாது, ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய கவலையிலே நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். சுயநலம் இருக்கக்கூடாது, நான் நல்லா இருந்தா போதும், என் புள்ள நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இந்த முழு உலகமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த முழு சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும், அந்த உணர்வை நம்மை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தான். இந்த நேரத்திலே நாம் இந்த உணர்வை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் மீது சரியான நல்ல கண்ணியம் உடையவர்களாக, சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களுடனும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல விதத்திலே ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நம்மிலிருந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, சகிப்பு தன்மை இருக்கிறது, ஒரு மூவியுடைய ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவன் என்றைக்கு கெட்டு போறதில்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய சொந்த விஷயங்களை விட்டுக் கொடுத்து பாருங்க. நாளைக்கு அல்லாஹுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் கண்ணியத்தையும் அல்ல உங்களுக்கு தருவான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். எனவே இந்த விஷயத்தை மனதில் ஏற்படுத்திக் கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கை நமக்கு எந்த வழிமுறைகள் காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அது சத்தியமான வழிமுறை, அதுல பேரவையாக இருக்கும். மற்றவர்களுக்கும் அதை கடினமான முறையில, பிளவு ஏற்படாத முறையில எடுத்துச் செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹிடத்துல சமுதாயத்திற்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பலன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். யூதர்களுடைய சூழ்ச்சி தான் எப்படியெல்லாம் இவர்களை பிரித்தாள வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களை இந்த ஒற்றுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நாங்களும் உங்களுடைய வாலிபர்களும் பணியாற்றக்கூடாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியதுவானாக, நம்முடைய சமுதாயத்தில் ஒற்றுமையையும் பலத்தையும் ஏற்படுத்துவானாக. உலக மக்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் என்று சொன்னால் ஒரு மரியாதையான உணர்வும், ஒரு கண்ணியமான உணர்வை எல்லாம் ஏற்படுத்துவானாக. நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில ஒரு சிறந்த, ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான, ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு உரித்தானவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. பல கட்டங்களுக்கு மத்தியில, பல ஏற்பாடுகளுக்கு மத்தியில சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த மஹல்லாவுடைய ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நியத்தல்லா இஹ்லாசாக ஆக்கி பரிபூர்ணமான கூலிகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இங்கே கலந்து கொண்ட அத்துணை பேரை அல்லாஹ் கபூல் செய்வானாக. For more lectures, visit slhub.com.